சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 80 அத்தியாயம், மருத்துவன் சதி. இதை கேட்ட யவன ராஜகுமாரன் இறைந்து நகைத்துவிட்டு,
நீங்கள் நன்றாக பேசுகிறீர்கள், ஆனால் நீங்கள் நம்ப தகுந்தவர்தானா என்று மட்டும் எனக்கு புரியவில்லை என்றான்.
ஏன் அந்த சந்தேகம் தங்களுக்கு?
யவனர்களிடம் சேர்ந்து நீர் சொந்த நாட்டுக்கு துரோகியாகவில்லையா?
என் உயிர் போனாலும் சொந்த நாட்டுக்கு துரோகம் செய்ய மாட்டேன். என்னை புகாரில் சந்தித்த யவன மருத்துவரை வேண்டுமானாலும் கேளுங்கள்.
பின் எதற்காக யவனர் படையில் சேர்ந்தீர்?
யவன ராஜகுமாரன் கேள்வியில் கடுமையும் வெறுப்பும் மண்டி கிடந்தது. நாட்டு நன்மையை முன்னிட்டு உறுதியுடன் வெளிவந்தது இளம்சழி என்பதில்.
பிற நாட்டான் படையில் சேவை செய்வது நாட்டு நன்மையை முன்னிட்டா?
இகழ்ச்சியும் கோபமும் இழைந்த குரலில் கேட்டான் யவன ராஜகுமாரன். இளம்சழியன் தன் கூறிய விழிகளை யவன ராஜகுமாரனுடைய நீலமணி கண்களோடு தைரியத்தோடு கலக்குவிட்டான். ஒரு வினாடி அந்த பார்வையாலேயே ராஜகுமாரனை சரணமடைய செய்து உறுதி நிரம்பிய குரலில் பேசவும் முற்பட்டு,
இளவரசே, அரசியல் சிக்கல் என்பது சுலபமாக பிரிக்கக்கூடியதல்ல. பல வேளைகளில் அறிவுக்கு பொருத்தமாக நடந்து கொள்வது கூட நாட்டை அபாய நிலையில் இழுக்கும். குருட்டுத்தனமான நாட்டு பக்தி மட்டும் பலன் தராத சமயங்களும் வரலாற்றில் உண்டு. நீண்ட கால சுதந்திரத்தை முன்னிட்டு இடைக்கால ஆதிக்கத்தை அனுமதித்த ராஜதந்திரிகள் உண்டு. டைபீரியஸ் தமிழகம் வந்தபோது தமிழகம் இருங்கோவில் என்ற வஞ்சகன் கையிலும், அவனுக்கு துணை நின்ற சேர பாண்டிய மன்னர்கள் கையிலும் சிக்கி நின்றது. சோழ அரியணையின் உண்மை மன்னன் மறைந்து உறைந்த காலம் அது. பூம்புகார் செல்வம் நிரம்பிய துறைமுக நகரம், அது மாற்றார் கையில் விழுந்தால் பிறகு சோழ நாடு சோழர் கைகளில் சிக்குவது பகற்கனவாக முடியும். ஆகவே சோழ நாட்டின் வாயில் போன்ற புகாரை பாதுகாக்க இடைக்காலத்துக்கு மட்டுமாவது பலமான ஒரு கரம் தேவையாக இருந்தது. சமயத்தில் டைபீரியஸ் வந்தார். நாட்டு பற்றுடைய பலர் அவரோடு சேர்ந்தோம் என்று கூறிக்கொண்டே போன இளம்சழியனை இடைமறித்த யவன ராஜகுமாரன்,
மறைந்துறையும் உங்கள் உண்மை மன்னன் படை திரட்டி வெளிவந்தால் என்று வினவினான்.
சொல்கிறேன் இளவரசே, ஆனால் உண்மையை சகிக்க முடியுமா உங்களால் என்று கேட்டான் படைத்தலைவன்.
முடியும், சொல்லுங்கள்.
டைபீரியஸுக்கு எதிராக திரும்பி புகாரை யவனர் பிடியிலிருந்து விடுவித்திருப்போம். இதை கேட்ட யவன ராஜகுமாரன் இரண்டே அடியில் இளம்சழியனை அடைந்து அவனது இரு கைகளையும் ஆதரவாக பிடித்துக் கொண்டு,
நாட்டு பற்றுடைய அவன் பேசும் முறையில் பேசினீர்கள், அதற்காக உங்களை மதிக்கிறேன். ஆமாம், உங்கள் பெயர்
என்று கேட்டான். ஏன், அலிமாவோ மருத்துவனோ கூறவில்லையா?
இல்லை, இன்றுதானே நான் வந்தேன் எங்கள் நாட்டிலிருந்து.
இதை கேட்டு இளம்சழியன் பல விஷயங்களை உறுதிப்படுத்திக் கொண்டார். மருத்துவனோ அலிமாவோ தன்னை பற்றி அதிகம் ஏதும் கூறவில்லை என்பது ஒன்று. மருத்துவன் வந்த கப்பல் அடுலிசை அடைந்ததற்கும் தான் அடுலிசை அடைவதற்கும் பல நாட்கள் வித்தியாசம் இருந்த போதிலும், தமிழ்நாட்டிலிருந்து வேறு கப்பல்கள் வர நாளாகவில்லை என்பது இரண்டு. ஆகவே யவன இளவரசனுக்கு தன்னை பற்றியோ தமிழகத்தை பற்றியோ முழு தகவல் அதுவரை கிடைக்க நியாயமில்லை என்பது மூன்று. இப்படி அலசி பார்த்து முடிவுக்கு வந்த படைத்தலைவன் பல காரணங்களை முன்னிட்டு தன் பெயரை மாற்றி,
என் பெயர் அமரன் என்றான்.
அமரன் என்றால் தேவ புருஷன் என்றாலவா பொருள் என்று சொல்லி நகைத்த யவன ராஜகுமாரன், தமிழக வீரரே, நீங்கள் தமிழகம் திரும்ப உதவி கேட்பதாக யவன மருத்துவன் கூறினார். அதற்கு பொருள் பெற அடுலிஸ் வழி ஒன்றுதான், ரத போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்றான்.
அலிமா மருத்துவர் இருவருமே இதைத்தான் கூறினார்கள் என்றான் இளம்சழியன்.
ரதம் விடுவதில் வல்லவரா நீங்கள்? இங்கு புறவைகளை வாயு வேகத்தில் செலுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்களே
என்றான் யவன ராஜகுமாரன். மனோவேகத்தில் செலுத்த என்னால் முடியும் என்றான் இளம்சழியன்.
நாளை முதல் பயிற்சி ஆரம்பிப்போம். இன்னும் ரத போட்டிக்கு நாட்கள் 10 இருக்கின்றன. அதுவரை நீங்கள் இந்த மாளிகையிலேயே தங்கலாம் என்றான் யவன ராஜகுமாரன்.
அடுத்த நாள் முதல் இளம்சழியனுக்கு அந்த மாளிகையில் அரசோபசாரம் நடந்தது. அன்றிரவி அலிமாவையும் யவன மருத்துவனையும் தனது அறைக்கு அழைத்த இளம்சழியன் தனக்கும் யவன ராஜகுமாரனுக்கும் நடந்த சம்பாஷணையை விளக்கினார். தான் மாற்று பெயர் கொண்டிருப்பதை மறக்காது இருக்கும்படியும் தன் உண்மை பெயரை சொல்லி அழைக்காது இருக்கும்படியும் எச்சரித்தான். அவன் செய்த எச்சரிக்கையை அனுசரித்து அலிமாவும் யவன மருத்துவனும் நடந்து கொண்டபடியாலும், மருத்துவன் மரக்கலம் வந்த பிறகு வேறு யவன மரக்கலங்கள் எதுவுமே தமிழகத்தில் இருந்து வராததாலும், வந்த யவன மருத்துவன் மரக்கல தலைவனுக்கும் இளம்சழியனை பற்றிய விவரங்களை டைபீரியஸ் கூறாததாலும், இளம்சழியனை பற்றிய முழு உண்மை யவன ராஜகுமாரனுக்கு தெரியாத சந்தர்ப்பமே இல்லாது போயிற்று. தவிர, குதிரைகளிடம் உயிரை வைத்திருந்த அக்லீஸ் தமிழகத்தின் அமரன் அவற்றை பற்றி காட்டிய அறிவை கண்டு பெரிதும் வியந்ததன்றி, அது காரணமாகவே அவனிடம் இணையற்ற மதிப்பையும் கொண்டான். குதிரை சாலையில் புறவிகளை நோக்கி கண்களை ஓட்டிய இளம்சழியன் பார்ப்பதற்கு திட்டமாக இருந்த புறவைகளை விலக்கி இளைத்தவை போல் இருந்த இரண்டு வெண்புறவைகளை தனக்கு தேர்ந்தெடுத்ததை கண்டதும் பிரமித்து போன இளவரசன்,
இவற்றை ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள்
என்று வினவினான். இவற்றின் உடல்களில் வளைவுகள் நிரம்ப இருக்கின்றன. கால் நரம்புகள் அனாவசிய சதைகளால் கொழுப்பு கொள்ளவில்லை. தவிர, நடுமுகத்தில் இருக்கும் சுழிகள் புறவிகள் அதிக உன்னத அரபு சாதி என்பதை நிரூபிக்கின்றன.
என்று சுட்டிக்காட்டினான் படைத்தலைவன். இதை கேட்ட யவன ராஜகுமாரன் அன்று முதல் சதா சர்வ காலமும் இளம்சழியனுடனேயே இருந்து வந்தான். அரண்மனை தோட்டத்திலேயே இருவரும் ரதங்களில் புறவைகளை பிணைத்து ஓட்டி பழகினார்கள். 4-5 நாட்களுக்கு உள்ளாகவே இணைப்பிரியா சகோதரர்கள் ஆகிவிட்ட அந்த இருவரையும் கண்ட அரண்மனை ஊழியர்கள் அனைவருமே வியப்பில் மூழ்கினார்கள். எங்கிருந்தோ வந்த ஒரு தமிழன் இத்தனை தூரம் தங்கள் இளவரசனை மயக்க முடியும் என்று அவர்கள் யாருமே எதிர்பார்க்கவில்லை. அப்படி ஊறிவிட்ட நேசத்தின் விளைவாக இளவரசனுக்கு கிடைத்த ராஜோபசாரம் இளம்சழியனுக்கும் கிடைத்தது. ஆனால் அத்தனை உபசாரத்தினாலும் இளம்சழியன் மனம் மட்டும் வேதனையில் ஆழ்ந்து கிடந்தது. தாய் நாடு எந்த கதிக்கு உள்ளாக இருக்கிறதோ என்று நினைப்பினால் அவன் சரியாக உணவருந்துவோ உறங்குவ முடியாமல் புழுவென்று இரவும் பகலும் உள்ளூர துடித்துக் கொண்டிருந்தான். ரத போட்டி தினத்துக்கு 4-5 நாட்களுக்கு முன்பாக அடுலீஸ் அமளிப்பட்டது. அதன் பெரு வீதிகளில் பலதரப்பட்ட உடைகளை அணிந்த ரோமரும் கிரேக்கரும் அரேபியரும் எகிப்தியரும் எத்தியோப்பியரும் தங்கள் பெரு ரதங்களை வாயு வேகத்தில் ஓட்டி வீதிகளையே போட்டி அரங்கமாக்கிக் கொண்டிருந்தார்கள். போட்டி ஏற்படுவதற்கு 4-5 தினங்களுக்கு முன்பாக அடுலீஸ் நகரம் ஜன நெரிசலாலும் பந்தயம் கட்டும் வர்த்தக கூட்டத்தாலும் தத்தளித்தது. அத்தனை தத்தளிப்பிலும் எங்கும் ஆரவாரமும் வீர கோஷங்களும் பந்தயம் யார் மீது கட்டுவது என்பதை பற்றிய போட்டி கூச்சலும் நகரத்தை நிறைத்துக் கொண்டிருந்தன. அந்த கோலாகலத்தில் யவனராஜகுமாரன் மாளிகையும் பங்கு கொண்டது. பந்தய பேச்சு அன்றி வேறு பேச்சு எதுவுமே காதில் விழாத அந்த இரவுகளில் பந்தயத்துக்கு முந்தைய நாள் இரவு இளம்சழியன் செவிகளில் மட்டும் வேறு பேச்சு விழுந்தது. அந்த பேச்சு மட்டும் அவன் காதில் விழாது இருந்திருந்தால் அவன் கதையின் போக்கு மட்டுமல்ல, அவனோடு சம்பந்தப்பட்ட மற்ற பலருடைய கதைகளும் வேறு திசையில் திரும்பியிருக்கும். அந்த முந்தைய நாள் இரவு தூக்கம் அடியோடு வராமையால் இளம்சழியன் மாளிகையின் நந்தவனத்தில் மெல்ல நடந்து சென்று கொண்டிருக்கையில் யாரோ இருவர் பின்னால் வரும் சத்தம் கேட்கவே சட்டென்று பக்கத்தில் இருந்த புறவி கூடத்தின் தூண் ஒன்றில் மறைந்து நின்றார். பின்னால் வந்தவர்களும் புறவி கூடத்துக்குள் தான் நுழைந்தார்கள். நுழைந்ததும் பேசவும் முற்பட்டார்கள். ஒருவன் குரல் இளம்சழியனுக்கு பழக்கமானதாக இல்லை, எனினும் இன்னொருவன் குரல் யவன மருத்துவன் குரல் என்று திட்டமாக தெரிந்தது. யவன மருத்துவன் கூறிய சில வார்த்தைகளில் இருந்து அவன் எத்தகைய சதியை செய்துவிட்டான் என்பதை அறிந்த இளம்சழியன் இதயம் அலைக்கடல் என்று எழுந்து மோதி அவன் உள்ளத்தே பெரும் கிளர்ச்சியை எழுப்பி அவன் உணர்ச்சிகளை பல திசைகளில் புரட்டத் தொடங்கியது. ஒரு சிறு காரியத்தால் தான் தமிழகம் செல்வதை அடியோடு ஒழித்ததன்றி தன்னை யவனராஜகுமாரனின் பழிக்கும் ஆளாக்க யவன மருத்துவன் ஏற்பாடு செய்துவிட்டதை அறிந்த இளம்சழியன் நிதானம் காற்றில் பறந்ததன்றி கோபமும் தலைக்கு ஏறியது.
புறவியின் இடதுகாலில் பச்சொலியை தடவியிருக்கிறேன். முதலில் நொண்டாவது பந்தயத்தில் இரண்டாவது சுற்றில் சற்று நொண்டும். மூன்றாவது சுற்றில் கால் இருமுறை மக்களித்து சரில் என்று விழுந்துவிடும். அத்துடன் இந்த தமிழன் வாழ்வு முடிந்துவிடும். சந்தேகமே வேண்டாம், பந்தயத்தில் தோற்றதற்காகவும் சப்பை குதிரைகளை பொறுக்கியதற்காகவும் இளவரசர் தமிழனை சிங்கங்களுக்கு தீனியாக போடுவார். அவன் தசைகளை சிங்கங்கள் கிழித்து புசித்து எலும்புகளை எல்லாம் நரநரவென்று கடிக்கும் காட்சியை நாம் இருவரும் காணப்போகிறோம்
என்று கூறிய யவன மருத்துவன் மகிழ்ச்சி மிகுதியால் சற்று இறைந்தே நகைத்தான். இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.